بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين وفي قال حدثنا إسحاق بن منصور قال حدثنا حبان بن الهلال قال حدثنا أبان قال حدثنا يحيى أن زيد حدثه أن أبا سلام حدثه عن أبي مالك الأشعري قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان والحمد لله تملأ الميزان وسبحان الله والحمد لله تملأان أو تملأ ما بين السماوات والأرض والصلاة نور والصدقة برهان والصبر ضياء والقرآن حجة لك أو عليك كل الناس يغدو فبايع نفسه فمعتقها أو موبقها صدق مولانا صلى الله عليه وسلم அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் நம் எல்லோரையும் படைத்திருக்கிறான். இவர் எந்த நோக்கமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறான். அந்த வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவது, ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவது. இந்த இரண்டும் கட்டாயம் இருக்க வேண்டிய விடயம். இந்த இரண்டில் ஒன்று இல்லை என்றால் அவர் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய கட்டளை எடுக்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை எடுக்கவில்லை என்றால் அவர் முஸ்லிமாக மூமினாக இருக்க முடியாது. அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை எடுக்கின்றார், அல் குர்ஆனை எடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுக்கவில்லை என்றால் அவரும் மூமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டளைக்கு அடிபணிந்து ஹலரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அவர்களுடைய சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவியும் அருளும், மறுமையிலே அல்லாஹ்வுடைய ரிலா அல்லாஹ்வுடைய பொருத்தம் சுவர்க்கம் நாம் விரும்பக்கூடிய அத்தனையும் கிடைக்கும். இந்த வகையிலே சுத்தம் என்பது ஆக முக்கியமாக மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த சுத்தத்தை பற்றி இஸ்லாம் சொன்ன மாதிரி, இந்த ஷரியத் சொன்ன மாதிரி வேற எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படவில்லை. மிக தூய்மையான சுத்தமான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் மிகவும் அழகானவன், அழகை விரும்புகிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் ஆலா என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், எந்த அப்பழுக்கற்றவன். அல்லாஹ்வில் யாரும் எந்த குறையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அத்தனையும் படைத்தவன் அவன், அவனில் எந்த குறையும் இல்லை. அதை ஆராய்ச்சி செய்ய யாராலும் முடியவே முடியாது. எனவே அந்த பரிசுத்தமான அல்லாஹ் சுத்தத்தை தான் விரும்புகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானில் பாதி. நம் எல்லோருக்கும் தெரியும், ஆக உயர்ந்தது ஈமான் தான். ஈமான் இல்லாமல் ஒருத்தர் சுத்தமாக இருக்கிறார், ஈமான் இல்லாமல் ஒருத்தர் தொழுகிறார், ஈமான் இல்லாமல் ஒருத்தர் சதக்கா கொடுக்கின்றார், எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ் சில நேரம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த அருள்களை, சில விகிதாசாரங்களை உலகத்திலே கொடுக்கலாம். ஆனால் மறுமையில் எந்த பங்கும் இல்லை ஈமான் இல்லாதவர்களுக்கு. அதே நேரத்தில் ஈமான் இருக்கின்றது, சுத்தம் இல்லை என்றால் அந்த ஈமானில பாதி இல்லை என்று அர்த்தம். அந்த ஈமானிலே பாதி இல்லை என்று அர்த்தம். இன்றைய பாடம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாம் சுத்தத்தோடு தான் அனைத்து அமல்களும் செய்ய வேண்டி இருக்கின்றது. அசுத்தமாக எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய காசு பணங்கள் சொத்துக்கள் இருக்கக்கூடிய அசிங்கம் அசூசை ஜகாத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுகின்றது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் ஈமானில் பாதி. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதற்கின்றது, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லுவதற்கின்றது. தம்லுல் மீசான், தராசை நன்மையால் நிரப்பிவிடும். நாம வீதியில போகும்போது, வரும்போது, பள்ளியிலே ஒரு தொழுகை தொழுதுவிட்டு விக்கிர செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அந்த தராசை நிரப்பிவிடும். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி அவ் தம்லஉ மா பைனஸ் ஸமாவாத்தி வல் அர்ள். சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது, இந்த இரண்டு வார்த்தையும் வானங்கள் பூமிகளுக்கிடையே உள்ள இடத்தை நன்மையால் நிரப்பப்படுகின்றது. ஒரு தடவை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாம இதை கேட்டு வெளியே போய் சுபஹான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம் என்று இருக்க கூடாது. ஹதீஸ கேட்டா இப்ப அமல் செய்ய ஏழுமெண்டா உடனடியாக அமல் செய்யறது என்ன அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னா தராசுல நன்மையால நிரப்பப்படுது. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் வானங்களை பூமிகளுக்கிடையே உள்ள இடத்தையெல்லாம் நன்மையால நிரப்பப்படுது. இது இருந்து கொண்டு வானம் பூமிக்கு இடையில நன்மையை அதிகரிக்கக்கூடிய விடயம் இந்த விக்ருகள், இந்த ஹதீஸ்ல, இந்த சுத்தத்துடைய ஹதீஸ்ல இந்த விடயமும் வருகின்றது. எனவே ஈமான் நம்பிக்கை, இந்த நம்பிக்கை என்பது இரண்டு அம்சங்களை கொண்டது. ஒன்று உள்ளத்தில் உறுதி, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அவன்தான் படைத்தான், அவன்தான் பாதுகாக்கின்றான், அவன்தான் நம்மளை வாழச் செய்கின்றான். நம்முடைய வாழ்வு மரணம், நம்முடைய சாப்பாடு குடிப்பு, நம்முடைய மூச்சு பேச்சு அசைவு அத்தனையும் அல்லாஹ்வுடைய ஆணை. யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை பத்தி கேட்க வராங்க உங்கள்கிட்ட. குலிர் ரூஹ், ரூஹண்டா என்ன நீங்க சொல்லுங்க. ரப்புடைய ஆணைக்கு பெயர் உயிர், வாண்டா வரும் உயிர், நில்லண்டா நிற்கும் உயிர். உயிரை காட்டையில யாரு, உயிர் எடுத்து காட்டையில, சில விஷயம் இருக்குது அதை காட்டையில, பசி அதை காட்டையில, தாகம் அதையும் காட்டையில. இத மாதிரி ஒருத்தட்ட ஈமான் இருக்குதா இல்லையான்னு கேட்டா யாராலும் பார்க்க இயலாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா ஈமானுடைய வெளிப்பாடுகள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி இது போன்ற விடயங்கள் வெளியாகும். ஒன்று உறுதி, உள்ளத்தில் உறுதி கொள்வது, அந்த உள்ளத்தில் உறுதி கொண்டது வேற யாருக்குமே தெரியாது அல்லாஹ்வை தவிர. அது விஜிதான் என்று சொல்லுவது, விஜிதான் என்றால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விடயம். பசிக்குது, அதை எப்படி வெளியில சொல்றது? பசிக்குது, பசியை காட்டுங்க பார்க்கலாம்னா காட்டியலாம், ஈமானை காட்டுங்க காட்டியலாம். ஈமானுடைய வெளிப்பாடுகள் சில அமல்கள் மூலமாக வெளியாகும். அதனால தான் சிலாக்களை பார்த்தா பரதேசிகள் மாதிரி பிச்சைக்காரன் மாதிரி அசிங்கமாக இருப்பதை போன்று தோன்றும், ஆனா அவங்களோட உள்ளத்துல ஈமான் நிரப்பமாக இருக்கும். சிலாக்களை பார்த்தா பைத்தியார மாதிரி இருப்பாங்க, பார்த்தா அல்லாவுக்கு ரொம்பவும் நேசமானவங்களா இருப்பாங்க, உலகத்தையே வெறுத்து அல்லாவுடைய பாதையில் இருப்பாங்க. சிலாக்கு வெளிரங்கத்துல பார்த்து நாம எடை போடுவோம், வெளிரங்கத்துல ஈமான் விளங்காது, வெளிரங்கத்துல ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர் வந்து விழுந்து எழும்பி தொழுதுகிட்டு போகலாம், தர்மம் கொடுக்கலாம், வெளிரங்கத்தை பார்த்து நாம் முடிவு செய்ய முடியாது. எனவே உள்ரங்கம் அல்லாவிடத்திலே தான் தெரியும். எனவேதான் ஒரு சஹாபியிடத்தில் நபி அவர்கள் கேட்டார்களே, மான் சூழல்லா ஹாரிசாவே எப்படி இருக்கிறீங்க? நமக்கிட்ட யாராவது கேட்டா எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கும், இல்லாட்டி மாஷா அல்லா, அப்படி இல்லாடி அல்ஹம்துலில்லா. தொழில் எல்லாம் எப்படி ஒரு சாதியா போகுது, உருட்டிக்கு போறோம், தள்ளிக்கிட்டு போறோம், உள்ளத்துக்கு போறோம், இந்த வார்த்தை தான் பேசுவோம். இனி ஈமான்ல உயர்ந்தோம், அல்ஹம்துலில்லா. முந்திய மாதிரி அல்ல கிடைக்கல, அள்ளி எடுத்து எங்க கொண்டு போய் சேர்க்க? உயிர் வாழ்றதுக்கு இருந்தா போதுமே. முந்தி நல்ல அள்ளில நீங்க என்னத்தை சாதிச்சீங்க? ஒன்றுமே சாதிக்கல. இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வானத்தை முற்ற அளவுக்கு வீடு, பங்களாக்கள், சொத்துக்கள், தோட்டம், திரவங்கள் ஒன்றுமே இல்லை. இழுத்துக்கு போற நேரத்தில் இப்படி என்னா அள்ளின நேரத்தில் எப்படி செஞ்சிருக்கணும்? எனவே எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் நான் நம்பி இருக்கிறேன் என்ற வார்த்தை வரணும். ஆனா மூமினுன் யா ரசூலல்லா, நான் மூமின் யா ரசூலல்லா. மூமினுன் ஹக்கன், நீங்க உண்மையான மூமினா? மூமினுன் ஹக்கன் யா ரசூலல்லா, நான் உண்மையான மூமின் யா ரசூலல்லா. அப்ப ஒவ்வொரு உண்மைக்கும் ஒவ்வொரு யதார்த்தம் இருக்குது. நீங்க உண்மையான மூமின் சொல்றீங்களே, அதனுடைய யதார்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லா, நான் நரகத்தை பார்க்கிற மாதிரி சிந்திக்கிறேன். அந்த நரகத்தில் மக்கள் படக்கூடிய அவதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் பார்த்து அங்கே உள்ள நரகத்தில் உள்ள எல்லா விடயங்களும், பாம்புகள், தேள்கள், விசிஜந்துகள், சீல், ஜலம், ரத்தம், புண்ணிலிருந்து வரக்கூடிய நீர், கள்ளி முட்கள், இவைகளை பார்த்து என்னால் அவர்கள் படக்கூடிய அவதிகளை என்னால் தாங்க முடியாமல் அதை யோசித்து யோசித்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் யார் சொல்லலாம். மறுபக்கம் சொர்க்கத்தை யோசிக்கிறேன், அந்த சொர்க்கத்தில் மக்கள் எவ்வளவு இன்பமாக, சுகமாக, குடும்பத்தோட சந்தோஷமாக சிரித்து வாழக்கூடிய விடயத்தை நான் பார்க்கிறேன். சிறுவர்கள் மூலமாக வெள்ளிகளிலும் சின்னங்களிலும் அந்த பானங்களும் அந்த உஜீபனம் அந்த சமைக்கப்பட்ட பறவை இறைச்சிகளோடு முத்துக்களை போன்று சிதறடிக்கப்பட்ட பச்சிளம் குழந்தைகள் அவர்களை சுற்றி சுற்றி வருவதை அப்படியே யோசித்து பார்க்கிறேன். அந்த துவர்க்கத்தை எனக்கு தர வேண்டும் என்று நான் துவா செய்கின்றேன் என்ற கருத்துப்படி அவர்கள் சொன்ன உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க தான் உண்மையான மூமின், உள்ளத்தில் ஈமான் நிரப்பப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். இதான் ஈமான். இந்த ஈமானில பாதிதான் சுத்தம். சுத்தம் என்பது இந்த ஈமானுடைய பாதி சுத்தம். எப்படி என்றால், ஒன்று உள்ளத்திலே உறுதி ஈமான் என்றால், இரண்டாவது அந்த உறுதியை செயல் வடிவத்திலே நாம் கொண்டு வரக்கூடிய தொழுகை, ஹஜ்ஜி, உம்ரா, அதே போன்று நம்முடைய விடயங்கள், தொழுகை, ஹஜ்ஜி, உம்ரா, இது போன்ற விடயங்கள் மூலமாக நாம் அந்த ஈமான வெளிப்படுத்து. இந்த வெளிப்படுத்தக்கூடிய ஈமானுக்கு கட்டாயம் வுது தேவை இருக்கின்றது. உள்ளத்தில் ஈமான் இருக்குது, குர்ஆன் இருக்குது, உள்ளத்தில் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம், அவனுடைய ரசூல்மார்கள், மலக்குமார்கள், வேதங்கள், இறுதி நாள், நலவு கெடுதி எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்தான் வருகின்றது என்று இந்த ஆறு விஷயத்தையும் நம்பி இருக்கிறோம். இந்த நம்பி இருக்கக்கூடிய விடயங்களிலே ஒரு சில முக்கியமான இபாதத், தொழுகை, ஹஜ்ஜி, உம்ரா, இவைகளுக்கு சுத்தம் மிகவும் அவசியமானது. எனவேதான் ஈமானில பாதி சுத்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தூய்மை, இந்த சுத்தம் மிகவும் அவசியமானதாகும். இந்த வகையில தான் தூய்மை என்பது, இந்த சுத்தம் என்பது இறை நம்பிக்கையின் சரிபாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறை நம்பிக்கை, ஒருத்தர் குஃப்ரிலும் சிறுக்கிலும் வாழக்கூடிய ஒருத்தர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டார் என்றால் அவருடைய முந்திய பாவங்கள், அது சிறிய பாவம், பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அத்தனையும் மன்னிக்கப்பட்டது. இஸ்லாத்துக்குள்ளே, ஈமானுக்குள்ளே நுழைந்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அப்ப இது ஈமானுக்குரியது. அப்ப சுத்தத்துக்குரியது சரி பாதி என்றா சுத்தத்துக்கும் ஏதாவது சொல்ல வேண்டுமே. சுத்தம் இருக்கின்றது, இந்த சுத்தமாக இருப்பதனால் அவருடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். ஈமான் கொண்டால் அதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். சுத்தமாக இருந்தால் சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். சொல்லப்படுது, சில ஹதீஸ்ல வருகிறது, வேற கிரந்தங்கள்ல வருகின்றது, முகத்தை கழுகும் போது அந்த கழுவக்கூடிய சொட்டு தண்ணி கீழே விழ விழ, அந்த முகத்தை கழுவின அந்த தண்ணி விழ விழ அவருடைய பாவங்களும் அதிலிருந்து கலந்து விழுகின்றது. கையை கழுவும் போது கையால செய்த பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப சரியான முறையில் சுத்தமாக இருந்தா நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் பெரும்பாவும் செஞ்சிருக்க மாட்டோம். அப்படித்தான் செய்தாலும் நம்முடைய ஈமான் விட்டு கொடுக்காது, உடனே தௌபா செஞ்சிருவோம். அதனால சின்ன பாவம் கண்ணுக்கு தெரியாம நடக்கலாம், அதுக்காக வேண்டித்தான் அஞ்சு நேரம் தொழ சொல்லிக்கிறேன். நல்லா தொழுவதற்குரிய நன்மை வேற, சுத்தமாக இருப்பதற்குரிய நன்மை வேற. அல்லாஹ் நம்மளை அறியாமலேயே அந்த பாவங்களை கலட்டி எடுத்துருவான் நம்மளை. எனவேதான் சுத்தத்தில், சுத்தம் ஈமானில் பாதி. ஈமான் கொண்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். சுத்தமாக இருந்தால் அவருடைய சிறிய சிறிய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். லா துக்பலு ஸலாத்து அஹதிக்கும் இதா அஹ்தத ஹத்தா யதவல்லா. உங்களில் ஒருவருக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டால் அவர் ஒது செய்து கொள்ளாதவரை அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. சிறு தொடக்கு, மல ஜலம், வாயு காத்து பிரிதல், இதன் மூலமாக நம்முடைய உது முறிந்தால், நாம் அசுத்தமாகிவிட்டோம் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப திரும்பவும் உது செஞ்சு நாம தொழுக வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஸ்லிம் கிரந்தத்தின் மூலமாக நமக்கு, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள் அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சிறுநீர், மல ஜலம், வாயு இவைகள் வெளியேறுவதனால் சிறு தொடக்கு ஏற்படுகின்றது. சிலாக்களுக்கு சிறு தொடக்கியது, பெருந்தொடக்கியது என்று தெரியாது. முழுக்குடிய குளிப்புடைய பரல் தெரியாது. நிறைய பேர் மையத்தூட்டுக்கு போய் வந்தா இனி இரவு ஆயிடுச்சு, பெண்கள் மசாலா, பெண்கள் சொல்லுவாங்க மையத்தூட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கல, குளிச்சு தான் தொழணும், நாளைக்கு லோகருக்கு தான் தொழணும், மகரி பிசா சுபம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா குளிக்கணும், குளிக்கிறந்தா குளிர்காலத்திலையும் குளிக்கலாம், உண்மையான ஈமான் இருந்தா குளிச்சுட்டு தொழுவாங்க. இது சில ஆம்பளை, நீங்கள் மையத்தூட்டுக்கு போன குளி, நீங்க குளிக்கவும் இல்லை தொழுகிறாய், யார் சொன்ன? குளிப்புடைய பரல் என்ன அது தெரிஞ்சிருக்கும். எதனால குளிப்பு கடமையாகுது அது தெரிஞ்சிருக்கும். மவுத்தானா குளிப்பு கடமையாகுது. இன்னும் சில விடயங்கள் இருக்கு, அந்த பாடம் இல்லை நமக்கு. அதனால இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய விடயங்கள் எதனால அசுத்தமாகின்றோம்? பிறந்த தொடக்கண்டா என்ன, சின்ன தொடக்கண்டா என்ன? அப்ப நாம சுத்தமாக இருக்கிறோம் நினைச்சு கொண்டிருப்போம், சில நேரம் அசுத்தமாக இருந்து கொண்டிருப்போம். சிலர்கள் உபசரிக்கிட்டு வருவாங்க, வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாயுடைய மலம் இல்லாடி வேற பூனையுடைய அதை மிதிச்சா திரும்ப உதவு செய்வாங்க. உதுவம் முறிக்கிற காரியமும் தெரியாது, உதவம் முறிக்கிற காரியமும் தெரிஞ்சு எல்லாரும் இதுக்குள்ள எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றா நம்முடைய மறுமையில மறுமை வாழ்க்கையை பாதிக்கும். சரியான முறையில் சுத்தமாக இல்லைண்டா நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கும். எல்லாம் பாதுகாக்கும். இதுல நிறைய பேருக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்தை கேட்கறதும் இல்லை யாருக்கிட்ட. மையத்தோட்டுக்கு போய் மையத்தை குளிப்பாட்டினவங்களுக்கு குளிக்கிற சுன்னத், குளிச்சா நல்ல நன்மையும் கிடைக்கும். பல்லு இல்லாது மையத்தை குளிப்பாட்டுறதான் பல்லு. பிள்ளை பேட்டிலிருந்து சுத்தமானா குளிக்கணும், மாத விடாயிலிருந்து சுத்தமானா குளிக்கணும், கணவன் மனைவி உறவுக்கு பின்னாடி குளிக்கணும், குளிப்பு கடமை விடயங்கள்ல அதை பார்த்தா தெரியும். எனவே இந்த விஷயங்கள்ல சந்தேகம் இருந்தா கட்டாயம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளணும். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்ன உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தஆ பி வதுஇன் ஃதவல்லா ஃபஹஸல கஃபை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உதவு செய்வதற்காக வேண்டி தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது, உதவு செய்தார்கள். எப்படி? முதலிலே தனது இரு முன் கைகளையும் மூன்று முறை கழுவினார்கள். முதலாவது ரெண்டு கையையும் மூன்று முறை கழுவினார். முன் கைகள் தான் இந்த ரெண்டு கை. இவ்வளவு உங்களுக்கு சுன்னத், சுன்னத் இருக்குது, பார்ல இருக்குது, நாம வழங்கிக் கொள்ளணும். கொஞ்சம் இங்கே கவனி, அது வரும் நம்ம இடத்துக்கு. பயான் செஞ்சுட்டு போனா விளங்காது, அதனால செயல்முறையோட செய்யற விஷயம் தான் இது. இவ்வளவுல தண்ணி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு ஆளா எழுப்பி உதிச்சைய சொல்லணும். சகாபாக்கள் செஞ்சு காட்டிக்கிறாங்க, அப்படிதான் தண்ணி கொண்டு வர சொன்னாங்க, தண்ணி வந்துச்சு. நம்ம இவ்வளத்துல ஒரு ஆளை எழுப்பி செய்யுச்சுன்னா ஒத்தருமே செய்ய மாட்டோம், தெரியும் எல்லாருக்கும் செய்ய பக்தப்படும். அதனால தண்ணியை எடுத்துட்டு வர சொல்லி ரெண்டு கையையும் அப்படியே கழுவினாங்க. சின்னத்தானபடி இரு கைகளை முன் கைகளையும் கழுவினாங்க. அதுக்கு பின்னாடி வாய் கொப்பளித்து வாய்க்கு தண்ணி செலுத்தினாங்க. வாய்க்கு தண்ணி செலுத்தி கையால வாயை கழுவும். இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து மூக்குக்கு தண்ணி செலுத்தி மூக்கை சிந்தனும், சீரணும். அப்படி செஞ்சாங்க, மூக்குக்கு தண்ணி செலுத்தி மூக்கையும் சிந்தி அவர்கள் கழுவினார்கள். மூக்குக்குள்ள தண்ணி போ, சின்ன விரலால மூக்குக்குள்ள ஓட்டி மூக்கை சுத்தப்படுத்துறது. இஸ்லாத்தை தவிர வேற எந்த மார்க்கத்திலையும் இப்படி சுத்தம் சொல்லப்படலை. ஏதாவது ஒரு மார்க்கத்தில் கேட்டு பாருங்க, மூக்கு சுத்தப்படுத்துறது உங்களோட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதான்னு சொல்லி. நம்மளோட மார்க்கத்தில் சிறுநீர் கழித்து சுத்தப்படுத்துறது, அது சில எல்லா மார்க்கங்களையும் இருக்கலாம். மூக்கு சுத்தப்படுத்துற கூட நம்மளோட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நுணுக்கமான முறையில் இந்த ஷரியத் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து முகத்தை மூன்று முறை கழுவினார்கள். தண்ணி அள்ளி முகத்தை மூணு தடவை கழுவினார்கள். முகம் எங்க ஆரம்பிக்குது? அவள் இருந்தா இல்லாட்டி ஸ்டெப் இருந்தா என்ன நடக்குது? அள்ளி ஒரு அரை அரைவாங்க முகத்துல, தண்ணி பட்டுச்சா இல்லையான்னு தெரியாது, ஒது முடிஞ்சு. அப்படி இல்லை, முகத்தை சரியான முறையில் முடி முளைக்கிற இடத்திலிருந்து, நெத்தியில் முடி முளைக்கிற இடத்திலிருந்து தொண்டை குழி வரைக்கும், இந்த காது சோனையிலிருந்து அடுத்த காது சோனை வரைக்கும் முகம். அதுல தாடி உள்ளவர்கள் குடைந்து கழுவ வேண்டும். ஒவ்வொரு முடிக்குள்ளையும் தண்ணி படணும், முடிக்கு கீழே குடைந்து கழுவ வேண்டும். கண் குழி மூக்கு குழி எல்லாத்தையும் தண்ணி படணும், தேய்ச்சி கழுவணும்.
மூணு தடவைக்கு மேல கழுவுறது இஸ்ராப் வீண்டரியம். மூணு தடவைக்குள்ள அழகான முறையில கழுவணும். இரண்டாவது, வலது கரத்தை முடங்கை உட்பட மூன்று தடவை கழுவினார்கள். இடது கையையும் மூன்று தடவை முடங்கை வரை கழுவினார்கள். அதற்கு அடுத்து தண்ணீரை கையிலே தடவி தண்ணி ஈர கையினால் தலையை மசக் செய்தார்கள். மசக் செய்யறது எப்படி? தலை தொப்பியை கலற்றது, தண்ணியை படுத்தி அப்படி இப்படி போய் இப்படி வந்தது, பின்னோக்கி சென்று முன்னுக்கு இருந்து அப்படியே பின்னோக்கி சென்று அப்படியே முன்னுக்கு கொண்டு வந்தார்கள் என்ற முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மூன்றுல ஒரு பகுதி பட்டா போதும், முழுமையான உரு இப்படித்தான். சிலர் தண்ணியை தொட்டு நெத்தியில் ஒரு அடி அடிப்பாங்க, அப்படி அடிக்கிறது இல்லை. தண்ணியை தொட்டு தலையில ஒரு பகுதிக்காவது படணும், மூணுல ஒரு பகுதிக்காவது தண்ணி படணும். அதுக்காக தண்ணி தலையில ஊத்துறது இல்லை, தடவுதல் என்பது வந்தீங்க. அதுக்குத்தான் இஸ்லாம் கஷ்டம் இல்லை. ஒரு சிலருக்கு பீனிசம் இருக்கும், தடுமல் இருக்கும், வேற வருத்தங்கள் இருக்கும். தண்ணியை தலையில ஊத்தினா வேற வருத்தம் வந்துடும், சொல்ல முடியாமலாய். அதனாலதான் இஸ்லாம் தண்ணீரால் தடவை செல்லிருக்கு. சரி, சில ஆக்களுக்கு முடியே இல்லை, மொட்டை அரைக்குதுன்னு சொன்னா அந்த தலையிலாம் தடவுறது, முடியில்லாட்டியும் பரவாயில்ல, அதுல தடவும் உதவுடைய பரலுகள்ல உண்டாது. எனவே இப்படி மசல் செய்தார்கள். வலது காலை கணுக்கால் வரை மூன்று முறை கழுவினார்கள், கரண்டை கால் வரை. இடது காலை மூன்று முறை கழுவினார்கள். கால் இப்படி இருக்கேன்னு சொன்னா மடிப்புகள் கீழ் நோக்கிறீங்க. எனவே கீழால ஏழு மணி கீழால கோதி கழுவணும். அந்த மடிப்புகளையும் தண்ணி படணும். நின்ற மாதிரி தண்ணியை ஊத்தினா படாது, கால் மடிப்புகளை படாது. அது மாதிரி கைக்கு தண்ணி எடுக்கும் போது முடங்கை சுருங்கிருக்கும், இப்படி ஊத்தினா சுருங்கிருக்கும். அதுதான் தண்ணி அள்ளி இப்படி ஓட விடும், விடணும். ஓட விடும் போது இது மடங்கினால் நிமிர்ந்து விடும். இதனுடைய சுருக்கம் எல்லாம் ஒரு உதவுடைய உறுப்பில் ஒரு ஊசி முனை அளவுக்கு தண்ணி படலன்னா உதவி சேராது, சுத்தமாக முடியாது. எனவே காலை மூன்று தடவை கழுவினார்கள். இப்ப நான் செய்தது போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவு செய்ததை நான் பார்த்தேன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் செய்த உது போன்று செய்து வேறு எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காது. இரண்டு ரகாத்துகள் யார் தொழுகிறாரோ அவர் முன் செய்த சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகின்றது. செஞ்சு காட்டின உது மாதிரி உது செஞ்சு யாரு வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம. சிலருக்கு வஸ்வாஸ், பாத்ரூமுக்கு போனா ரெண்டு மணித்தியாலும் மூணு மணித்தியாலும் எடுக்கும். சிலர் உது செய்ய போனாங்கன்னு சொன்னா அவரது கிட்ட யாருமே கேளாது. சிலர் தொலை வந்தாங்கன்னா அவரதையும் வஸ்வாஸ். நம்ம ஊர்ல பெருசா இல்ல அந்த வஸ்வாஸ். தக்பீர் அப்படித்தான் காட்டும். உது செய்ய போனதுலையும் மோத்த கழுவி போட்டு நாம கழுவினது சரியா பிழையா அப்படின்னு யோசிப்பாங்க. யோசிச்சு வச்சு திரும்ப திரும்ப கழுவி கொண்டிருப்பாங்க. நீங்க ஆத்தோரமா நின்று உதவி செய்தாலும் கடல்ல போய் உதவி செஞ்சாலும் மூணு தடவைக்கு மேல கழுவாதீங்கோ, அது இஸ்ராப். மூணு தடவைக்கு மேல செய்வது இஸ்ராப். ஒரு தடவையில பூர்த்தி ஆகி சென்றாலும் போதும். இப்ப தண்ணியில் ஒரு கிளாஸ் எல்லாம் தண்ணிக்கு சுத்தமான தண்ணி என்றா அந்த ஒரு கிளாஸ் அந்த தண்ணியை வச்சு உதவி செய்யலாம். ஏழு மணாக்கள் அதுக்குள்ள கையை ஓட்டிடாம அதுக்கு வேற சட்டம் இருக்குது. கையில ஊத்தி தேய்ச்சி முகங்களை கழுவிக்கொள்ளலாம். முகம் கை தலை கால் இதெல்லாம் கழுவி தர்த்தீபை பார்த்து நீயத்து வச்சு அந்த முறையில செஞ்சு கொள்ளலாம். ஒரு கிளாஸ் தண்ணியிலேயே உதவி செய்யலாம். நமக்கு ஒரு கிடாரத்துல தண்ணி இருந்தாலும் போதாது, அப்படி பழகிட்டோம். தண்ணிக்குள்ளே இருக்கும் நிறைய இடத்துல தண்ணி காசு கொடுத்து வாங்குறாங்க. அதனால சுத்தம் மிகப்பெரும் சுத்தம், அதுல சிக்கனமும் இருக்கணும். இஸ்ராப் செய்துவிடக் கூடாது. இதுல அந்த கெட்ட எண்ணங்கள் சின்ன வசுவாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இரண்டு ரக்கா தொழுவது எந்த தொழுக உலுவுக்குரிய இரண்டு ரக்கா தொழுகிறது தஹியத்துல் மஸ்ஜித் தஹியத்துல் உலு இவைகளை வைத்துக் கொள்ளலாம். இப்படி இரண்டு ரக்காத் அல்லாவுக்காக வேண்டி தொழுதால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கின்றான், அல்லாஹ் அவருடைய சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான். இன்னும் சொன்னார்கள், ஒது செஞ்சதுக்கு பின்னாடி துவாவும் இருக்கு, அதையும் சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா மின்கும் மின் அஹதின் யதவல்லாஹு فيبلغ الوضوء ثم يقول اشهد ان لا اله الا الله وان محمدا عبد الله ورسوله. யார் இந்த துஆவை ஓதுகின்றாரோ اشهد ان لا اله الا الله வணங்க தகுந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் கூறுகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்று இந்த துஆவை யார் ஓதுகின்றாரோ. இன்னும் சில துஆவும் இருக்குது, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வஜஅல்னி மின் இபாதிகஸ் ஸாலிஹீன் என்ற துஆக்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஹதீஸ்ல அஷ்ஹது அல் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்ற துஆ, இந்த துஆவை யார் ஓதுகின்றார்களோ இல்லா புதிஹத் லஹு அபுவாபுல் ஜன்னத்தி ஸமானியா, சுவர்க்கத்துடைய எட்டு வாசலும் அவருக்கு திறந்து கொடுக்கப்படுகின்றது. இன்னொரு துவா, உலுவுக்கு பின்னாடி இந்த துவாவை ஓதினா சுவர்க்கத்துடைய எட்டு வாசலும் திறந்து கொடுக்கப்படுகின்றது. எதுகுலும் மின் ஐயுஹா ஷா, எதுக்குள் எந்த வழியால நுழையிறண்டு அவர் விரும்புகின்றாரோ அந்த வழியால அவர் நுழைந்து கொள்ளலாம். சுபஹானல்லாஹ். அதனால அந்த துவாவையும் பாடமாக்கி கொள்ளுங்க. பெரிய துவா இல்லையே, சின்ன துவா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துல்லாஹ் வரசூல். சின்ன துவா, சுருக்கத்துடைய எட்டு வாசலும் திறந்து கொடுக்கப்படும். உங்களில் ஒருவர் முழுமையான உது செய்துவிட்டு இந்த துவாவை கூறினால் சுவர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்கு திறந்து கொடுக்கப்படுகின்றது, நாடிய வாசலிலே அவர் நுழையட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதை ஸ்தைஃப அஹதுக்கும் மின் மனாமிஹி ஃபல்யஸ்தன்ஸிர் ஸலாத மர்ராத் ஃபைன் ஷைத்தான யபீது அலா ஹயாஷிமின். உங்களில் ஒருவர் படுக்கையில் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் தமது மூக்குக்குள் நீர் செலுத்தி மூன்று முறை மூக்கு சிந்தட்டும். ஏனென்றால் இரவில் ஷைத்தான் மூக்கில் தங்குகிறான். எழுமினா மூக்க சீறி மூக்கில் ஒன்றுமே இல்லை, தடுமல் இல்லை, பீனிசம் இல்லை, ஒரு நோயும் இல்லாட்டியும் பரவாயில்லை, தண்ணி கொஞ்சம் செலுத்தி சிந்துங்கள், ஏனென்றால் ஷைத்தான் அங்க தங்குகிறான். சில நேரம் சிறுநீரும் கழிக்கிறான் காதுல மூக்கில துவாரங்கள்ல, அதனால நிறைய பேர் தூங்குறாங்க, அப்படியே தூங்கிக் கொள்றாங்க. எனவே யாரெல்லாம் சுபகுடைய நேரத்தில் எழும்பலையோ அவங்களோட துவாரங்களிலே ஷைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான். ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அப்துர் ரஹ்மான் أسبغ الوضوء فإني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ويل للعقاب من النار. عائشة رضي الله صلى الله عليه وسلم شهور عبد الرحمن ابن عبي بكر رضي الله عنه அவர்கள் அங்கு வந்து வுது செய்தார்கள். அந்த வுது செய்த போது عائشة رضي الله عنها அவர்கள் அப்துர்ரஹ்மானே என்றார்கள். உணவை நிறைவாக செய்யுங்கள், தொட்டதொட்டமாக பட்ட மாதிரி உணவு செய்யாம உணவை நிறைவாக செய்யுங்கோ, முழுமையாக செய்யுங்கோ. ஏனென்றால் உணவில் சரியாக கழுவப்படாத குதிங்கால்களுக்கு நரக வேதனை தான். குதிங்கால் ஒழுங்கா கழுவப்படலன்னு சொன்னா அதுக்கு நரக வேதனை தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டுள்ளேன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொன்னார்கள். அப்ப உதுவ சரியான முறையில் பூர்த்தியாக செய்து கொள்ளணும். ஒளிச்சேறதுக்குரிய தண்ணி எதன்னு தெரியணும். பள்ளியில தான் ஒளிச்சேனும் இல்ல, வீட்டுல ஒளிச்செஞ்சிட்டு வந்தா ரொம்ப ஏற்றம். ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை, ஒழுவோட வந்ததுக்கு நன்மை. அதனால இந்த உழுவுல மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் இருக்கு. எந்த சமூகத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியம் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்படுது. அதான் ஒர்ரன் மஹஜ்ஜலி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உழு செய்ததை நான் பார்த்தேன். அப்போது அவர்கள் தமது முகத்தை முழுமையாக கழுவினார்கள். முகத்தை கொஞ்சம் கூடுதலாக கழுவினாங்க, கொஞ்சம் அதிகமாக, முகத்துடைய அளவை விட கொஞ்சம் கூடுதலாக கழுவினாங்க. முகத்துடைய அளவு நெத்தியில முடி முளைக்கிற இடத்திலிருந்து தொண்டக்குழி, காதுடைய இரண்டு சோனை, அதை விட கொஞ்சம் கூடுதலாக நிரப்பமாக கழுவினார்கள். தமது பிறகு வலது கரத்தை புஜம்பரைக்கும் கழுவினார்கள். செய்த புஜம் முடங்கை வரை கழுவினா போதும், கொஞ்சம் கூடுதலாக கழுவினாங்க. இடது கையையும் அப்படியே புஜம்பரை கழுவினார்கள். பிறகு ஈர கையினால், அதாவது தண்ணீர் தொட்டு தலையை தடவினார்கள். பின்பு வலது காலை முடங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் நடுவிலே உள்ள சாப் என்று சொல்லக்கூடிய முடங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் நடுவிலே நடு வரைக்கும் கழுவினார்கள். அப்ப கரண்டை கால் வரைக்கும் நாம் இவ்வளவு நாளும் கழுவிக்கிறோம், கொஞ்சம் உயர்த்தி கழுவினாங்க, கூடுதலாக கழுவினாங்க. கை கால் முகத்தில் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக கழுவினாங்க. எனவே இது ஏன் கழுவினாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இப்படி கழுவுகின்றார்களோ, உது செய்கின்றார்களோ, இவர்கள் மறுமையிலே ஒளியை போன்று பிரகாசமானவர்களாக இருப்பார்கள். ஹதீஸ் வருகின்ற இதிலே சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹவுதுல் கௌசருக்கு வருவார்கள். வந்த நேரத்திலே ஒட்டகங்களை, தன்னுடைய ஒட்டகத்தை தவிர மற்றவர்களுடைய ஒட்டகத்தை விரட்டி அடிப்பார்களே, அதே போன்று அங்கே ஒரு சிலர் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள், எங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டீர்களா என்று கேட்ட உடனே, ஏன் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டேன், நீங்கள் கை கால் முகம் ஒளிரக்கூடிய அளவுக்கு உதவுடைய அடையாளங்கள் தென்படும், அவர்களை என்னுடைய உம்மத் என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் என்னிடத்திலே வர விடாமல் ஒரு சிலரை விரட்டி அடிக்கப்படும், இது என்னுடைய உம்மத் அல்லவா என்று மலக்குமார்களிடத்திலே கேட்டவுடனே, உங்களுடைய உம்மத்து தான், ஆனால் உங்களுக்கு பின்னாடி புதிய புதிய விடயங்களை இவர்கள் செய்ததனால் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்களை விரட்டி அடிக்கின்றோம் என்று அடிக்கப்படும். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது, கை கால் முகம் இதிலே கொஞ்சம் கூடுதலாக கழுவணும். கழுவினா மறுமையிலே ஒளி பிரகாசத்தை போன்று நம்முடைய முகம் கை கால்கள் தெரியும். இந்த ஒர்ரன் மஹஜ்ஜலின் என்றால், ஒர்ர் என்றால் குதிரையுடைய முகத்திலே நெற்றியிலே உள்ள கலரான சிவப்பு அல்லது கருப்பு அல்லது வேறு கலர் உள்ள அந்த குதிரையுடைய நெற்றியிலே வெள்ளை பொட்டு மாதிரி வெள்ளை இருந்தால் எப்படி பிரகாசமாக அதை எடுத்து காட்டுமோ, இதைத்தான் அந்த ஊர் என்று சொல்வது. மறுமையிலே முகம் கைகால் வெண்மையாக இருக்கும். ஹஜ்ஜலின் என்றால் யாருடைய எந்த குதிரையுடைய கால்களிலே வெண்ணெய் இருக்குமோ, வெள்ளை நிறம் இருக்குமோ அதற்கு சொல்லப்படும். அதை எடுத்து இந்த மனிதர்கள் உணவின் மூலமாக யாரெல்லாம் அதிகமாக குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக கழுவுகின்றார்களோ அந்த உறுப்புகள் பிரகாசம் அளிக்கும் என்று இந்த ஹதீஸிலே விளங்குகின்றது. Thank you. மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னித்து உங்கள் தகுதிகளை அந்தஸ்துகளை உயர்த்த செய்யும் சில விடயத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்க மக்கள் ஆம் அவசியம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டது கிணங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று, சிரமமான சூழ்நிலைகளிலும் வுதுவை முழுமையாக செய்வது. சிரமம் என்றால் குளிரான காலம், கடும் குளிர், இந்த நேரத்திலே வுதுவை பூர்த்தியாக செய்வது. தயமம் செய்ய முடியும், தயமம் செய்வதற்கு இடமும் இருக்கின்றது, ஆனால் அந்த நேரத்திலே முழுமையாக வுது செய்வது. இரண்டாவது, பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமான எட்டுக்களை வைத்து நடந்து செல்வது. மூன்றாவது, ஒரு தொழுகைக்கு பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. இந்த மூன்று விடயங்களும் உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றது, உங்களுடைய பாவங்களை மன்னிக்க செய்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மூன்றும் மிகவும் முக்கியமானது. சிலருக்கு குளிர்காலம் வந்தால் உதுவும் இல்லை, தயமமும் இல்லை, தொழுகையும் இல்லை. ஏலமெண்டா தண்ணி சூடாக்கியாவது உலு செய்யலாம் நோய்க்கு பயந்தால். நோய் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் குளிர் தாங்க முடியவில்லை என்றால் முழுமையாக உலு செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கின்றான், உயர்ந்த அந்தஸ்துகளையும் கொடுக்கின்றான். இந்த உலுவுக்கு முன்னாடி எல்லா நோய்க்கும் காரணம் வாய் என்று சொல்லுவாங்க. அந்த வாயை சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லௌலா அனஷுக்கு அலல் முஃமினீன். இன்னொரு ரிவாயத்தில், லௌலா அனஷுக்கு அல உம்மதி லஅமர்துஹும் பிஸ்திவாக். என்னுடைய இந்த மூமின்களுக்கு உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்று இருந்தால் உழுவின் போது நான் இவர்களை மிஸ்வாக் செய்யும்படி ஏவியிருப்பேன். ஏவியிருந்தா அது பரலாயிருக்கும். அதனால மக்களுக்கு அது கஷ்டமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்துட்டு அந்த அத பரலாக்கல்ல, கிட்டத்தட்ட பரல் மாதிரி தான், பரல் இல்ல, நீங்க வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கோ. மிஸ்வாக் குச்சியையும் சொல்லப்படும், இராக் குச்சி அல்லது வேப்பங்குச்சி, ஆளும் வேறும் வெறும் வேறு குருதி என்று சொல்லுவாங்க, வேப்பங்குச்சி, இது போன்ற குச்சிகளினால் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அது உலு செய்யும் போதும் சுத்தப்படுத்தலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு பின்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்ததுக்கு பின்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி, பேசிய பின்பு, மிச்ச நேரம் ரொம்ப நேரம் பேசாம இருந்தோம் அப்படின்னா வாய் கொஞ்சம் மாற்றம் அடைய ஆரம்பிக்கிறோம், அதற்கு பின்னாடி நாம மிஸ்வாக் செய்து கொள்ளலாம், வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி, குர்ஆன் ஓதியதுக்கு பின்னாடி, தொழுகைக்கு நிற்கும் போதும் மிஸ்வாக் செய்யலாம். குர்ஆனுடைய ஆயத்தை அப்படித்தான் பெரு, நீங்க சுத்தமாயிருங்க, தொழுகைக்கு நீங்க நின்றா சுத்தமாக இருங்க. அப்ப சுத்தம் எல்லா விஷயத்திலையும் சுத்தத்தை கொஞ்சம் பார்க்கணும். உதுவங்கிறது அங்க தூய்மை, நம்முடைய புத்தியால யோசிக்க இயலாது. சிறுதொடக்கு ஏற்பட்டா காத்து போனா காத்து போன இடத்தை கழுவ சொல்லல இஸ்லாம், உலுச்சியை சொல்லு. சிறுநீர் மலம் தலம் இது போனா அந்த இடத்தையும் சுத்தப்படுத்தி உதவும் செய்யணும். எனவே இந்த விஷயங்கள்ல, உதவுடைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நாம இதனுடைய பரல் என்ன, ஷரத் என்ன, நாம எப்படி செஞ்சு கொண்டிருக்கிறோம், இந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப உதவுடைய விஷயங்கள் நாம வளமையா செய்யறது தானே அப்படி என்று விட்டுற கூடாது. நாம கையில தண்ணி அள்ளிருக்கோம், இன்னொருத்தர் முகத்துல கழுவுற தண்ணி நம்ம கைக்குல விழுந்தா அந்த தண்ணியால சுத்தப்படுத்த இயலாது, அது புழங்கப்பட்ட தண்ணி ஆயிரு, இன்னொருத்தர்ல பட்ட தண்ணி. அதனால சிறுநீர் கழிச்சா சிலருக்கு அப்படியே சொட்டு சொட்டாக நடக்கும் போது கணக்கும் போது எல்லாருக்கும் தான், ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு நடக்கலாம். அதனால கட்டாயம் அந்த விஷயத்துல கணைத்து ஒழுங்கான முறையில சுத்தப்படுத்தணும். கற்களால சுத்தப்படுத்துற காலம் ஒன்று இருந்துச்சு, சுத்தம்ங்கிறது கற்களால செஞ்சாங்க, சுடாத கல்லு தேலா கல்லு சொல்லுவாங்க, அந்த கல்லு தேடி கொண்டு வந்து வைப்பாங்க பள்ளிகள்ல. இப்பயும் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இருக்குது, நம்ம நாட்டுல நிச்சயம் குறைஞ்சிருச்சு, சுட்ட கல்லு இல்ல சுடாத கல்லு, அது உறிஞ்செடுக்கக்கூடிய தன்மையான கல்லு. கருங்கல்ல நம்ம சுத்தம் பண்ணலாம், அதுவும் எப்படி இருக்கணும், கற்களால சுத்தம் செய்வதற்குரிய நிபந்தனைகள் எட்டு இருக்கு, மூன்று கற்களால செய்ய வேண்டும், ஒரு கல்லால செய்யலாம், மூணு கல்லால செய்யும். இரண்டாவது அசுத்தம் வெளியாகும் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும், அசுத்தம் வெளியாகிற இடத்தை சுத்தப்படுத்த, அந்த அசுத்தம் காய்ந்து விட்டால் சுத்தம் செய்ய இயலாது, காய்ந்து விடுவதற்கு முன்னாடி சுத்தம் செய்ய வேண்டும். அது குறிப்பிட்ட இடத்தை விட்டு நகர்ந்திருக்க கூடாது, நகர்ந்தா கல்லால சுத்தப்படுத்த இயலாது, தண்ணியால வேறு ஏதேனும் அதனுடன் சேர்ந்திருக்க கூடாது. இப்ப மலமோ தலமோ அதுல வேறு ஏதாவது சேர்த்தம் சொன்னா அது அப்படியே இடத்தை விட்டு தாண்டிலும், அப்ப சுத்தம் கல்லால செய்ய இயலாது. மலம் அதன் வாயிலேயோ சிறுநீர் அதனுடைய இடத்தையே விட்டு வேறு இடத்துக்கு பரவி இருக்கக்கூடாது, அதே இடத்துல அந்த பரவாமல் இருந்தால் அதை சுத்தம் செய்யலாம். அசுத்தத்தின் மீது நீர் படிந்து விடாமல் இருக்க வேண்டும், தண்ணி படிஞ்சு அது கசிஞ்சு எல்லா இடத்துலையும் பற்றும் அசுத்தம். கற்களால் கற்கள் சுத்தமான கல்லா இருக்கணும், அசுத்தமான கல்லா இருக்கக்கூடாது, இது கல்லால சுத்தப்படுத்துறதுக்குரிய நிபந்தனை. அதே மாதிரி உதவுடைய பரல் நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு இப்படியா அப்படியா ஆண்டு தெரியாது, சுண்ணத்தை பரல சேர்க்கறது பரல சுண்ணத்துல சேர்க்கறது, உதவுக்கு நீயத்து வைக்கணும், முதல்ல உதவுடைய பரலை நிறைவேற்றுகிறேன் நீயத்து வை, இன்னமல்ல அமால பின்னியார் அமல்கள் எல்லாம் நீயத்தை கொண்டிருக்கும், உது செய்ய நினைச்சுக்கிட்டே போறோம் அதுவும் நீயத்து தான், அந்த இடத்துல போய் உதவுடைய பரலை நிறைவேற்றுகிறேன் தான். ஷாஃபி மதுவாபுல நீயத்து கட்டாயம், ஏன்னா புகாரியில முதலாவது ஹதீஸ் நீயத்து பிரகாரம் தான் அமல்கள் எல்லாம், அதனால நீயத்து வைக்கணும். நீயத்தை எப்ப வைக்கணும், தண்ணி அள்ளி முகத்தை கழுவுற கையை கொண்டு வர நேரத்தில் நீயத்து வைக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு இபாதத், இதுக்கு நன்மறிவு ஈமானுடைய பாதி. அதனால முதல்ல நீயத்து வைக்கணும், இரண்டாவது அந்த நீயத்தோட முகத்தை கழுவ வேண்டும், மூன்றாவது முழங்கை உட்பட இரு கைகளையும் கழுவ வேண்டும், உதவுடைய நிரப்பமானது நம்முடைய புஜம்பரைக்கும் கழுவலாம், நம்முடைய புஜம்பரைக்கும் வந்துச்சுன்னா கை முடங்கையிலிருந்து கொஞ்சம் உயர்த்தீடு வரைக்கும் கழுவலாம், புஜம் வந்துச்சுன்னா நம்முட வாசையில உடம்பரை கழுவலாம், அது கஷ்டம்ங்கிறனால நமக்கு ஏழு மணி அளவுக்கு முடங்கைக்கு மேல கழுவி கொள்ளணும். சிலாக்கள் முடங்கை வரை இந்த கழுவ சொல்லி சரியா அளந்து கழுவுறாங்களும் நினைக்கிறாங்க, அப்படி அளந்து கழுவுறது கொஞ்சம் மேல கூடுதலா கழுவினா அதுல எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி நாலாவது தலையில் ஒரு பகுதி தண்ணீரால் தடவணும், தலையுடைய பகுதிக்குள்ள தடவணும், பெண்களாக இருந்தாலும் அவங்க முடிய இழுத்து வச்சு கீழே தடவுறது இல்லை, தலையுடைய பகுதிக்குள்ள தடவணும். ஐந்தாவது கரண்டை கால் உட்பட இரண்டு கால்களையும் கோதி கழுவ வேண்டும், ஒரன் மஹஜ்ஜலின் கொஞ்சம் கூடுதலாக கழுவினா கால் கை வெண்மையானவர்களா இருப்பாங்க, ஒளிரக்கூடியவர்களா இருப்பாங்க, அதனால நிஸ்பு சாப் அந்த கரண்டை காலுக்கு மேல கொஞ்சம் அதிகமாக கழுவிக்கொள்வது ஐந்து. ஆறாவது இன்ன சொன்ன ஒழுங்கின் பிரகாரம் செய்ய வேண்டும், ஒழுங்குமுறை இல்லாம செஞ்சா ஆறாவது பரல நாம விட்டுரும், நீயத்து இல்லாம செஞ்சமெண்டா ஒரு பரல முதலாவது பரல விட்டுரும். அதனால நீயத்து வைக்கணும், முகத்தை கழுவணும், இரு கைகளை முடங்கை வரை கழுவணும், தலையை மசகு செய்யணும், ஐந்தாவது கால் ரெண்டையும் கரண்டை கால் வரை கழுவணும். கர்த்தி பச்சை செஞ்சமே அது ஒரு பொருள் ஆறு. அப்ப காது காது சுண்ணத். அப்ப கழுவிட்டு வரும்போது காதை விடுறதில்ல, காதையும் கழுவுறது, அது சுண்ணத்தில் அடங்கும். அப்ப சுண்ணத்தை எது பரல என்று வழங்கிக்கணும். பொதுவில் நீயத் சர்த்தீபை பற்றி நாம வழங்கி வச்சுக்கணும். நீயத்தை எப்படி வைக்கிறது? நீயத் என்றால் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை நினைப்பதுதான் நீயத். நான் உழு செய்கிறேன், உங்களுடைய பரலை நிறைவேற்றுகிறேன் அப்படி என்று சொல்றேன். அது எவ்விடத்தில் சொல்லணும்? அது சொல்லக்கூடிய இடம், நினைக்கக்கூடிய இடம் அது உள்ளம். உள்ளத்தாலாம் நினைக்கிற சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்களுக்கும் ஒரு படிப்பினைக்கு அவண்டி சின்ன பிள்ளைகள் ரெண்டா படிச்சு கொடுக்குற பிள்ளைகள் ரெண்டா கொஞ்சம் சத்தம் விட்டு சொல்லி சொல்றதுல எந்த பிள்ளையும் இல்லை. அந்த நீயத்து அந்த நினைவை வாயால் மொழிவது சின்னத்தாகும். சத்தம் இல்லாம, ரொம்ப சத்தம் இல்லாம மெதுவா மொழிவது சின்னத்து. அதே மாதிரி உணவில் அதனுடைய நேரம் முகத்தில் ஆரம்ப பகுதியை கழுவும் போதாகும். முகத்தில் ஆரம்ப பகுதியை கழுவும் போது நீயத்து வைக்கும். கதை பேச்சு அது எல்லாத்தையும் நிப்பாட்டிடும். இது உணவு செய்யும் போதும் கதைச்சு கிரிக்கிற அதான் பிரச்சு. உணவு செய்ய போனா அசிங்கமாக உணவு செய்யறது, வாக்கில கை ஓட்டி அந்த கையை ஹவுலுக்குள்ள ஓட்டினா அடுத்தவங்க இனி எவ்வளவு சுத்தமான ஹவுல் இருந்தாலும் அதுக்குள்ள உணவு செய்ய விரும்ப மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நல்லவங்க அப்படி செய்ய மாட்டான். அசிங்கமானது வெளியிலே மூக்கு சிந்துறதும் யாருக்கும் தெரியாம தான். மூக்கு சுத்தப்படுத்தும் போதும் யாருக்கிட்டையும் காட்டி செய்யறல, மூக்கு மறைச்சுதான் செய்யறது. தும்மும் போதும் மறைச்சுதான் தும்புறது. இது சிராக்கள் தும்மினா அப்படியே முகத்துல பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடுத்தவங்களோட முகத்தில் அப்படி தும்மக்கூடாது. இருமுறதும் நாம பேசுறது அவருக்கு சந்தோஷம் அளிக்கும் தான் பேசணும். உணவு செய்யும் போது பேச்சு கதை அடுத்தவங்களை பத்தி கழுவுறது இப்படியான விடயங்களை தவிர்ந்து கொள்ளணும். அதனால உணவுடைய பொருளை வழங்கிட்டேயல், உணவுடைய நீயத்தை வழங்கிட்டேயல், எப்படி நீயத்தை வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும் அதையும் வழங்கிட்டேயல். சர்த்தி சர்த்திபன் சொன்னால் ஒரு உறுப்பை விட மற்ற உறுப்பை முற்படுத்தாமல் இருக்க வேண்டும். முதல்ல நீயத்து வைக்கணும்னு சொல்லிக்கணும். ரெண்டாவது முகத்தை கழுவணும். சிலாக்கள் கையை கழுவி விடும் முகம் கழுவுறோம். இன்னும் சிலாக்கள் உழு செஞ்சு போட்டு ஒன்றுக்கு முடிக்கினா அப்படியே ஒன்றுக்கு குந்திக்கிட்டு வந்தா அப்படியே காலை கழுவிட்டு உள்ளு உழு செஞ்சு தானே நாங்க அப்படியே நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, உழு செஞ்சா பூரணமா உழு செஞ்சதுக்கு பின்னாடி ஒன்றுக்கு ரெண்டுக்கு போனா காத்து போனா உழு முறிஞ்சிருக்கும். சில ஆக்களுக்கு காத்து போன மாதிரி இருக்கும் ஆனா காத்து போகல. அப்ப 125% காத்து போன மாதிரி இருக்குன்னா அது காத்து போகல. 50% காத்து தான் போயிருச்சு அப்படி இருந்து திரும்ப உழு செஞ்சிட்டு வரணும். சில வஸ்வாஸ், சில சைத்தானுடைய கோளாறுகள் அப்படி செய்ய வைக்கும். அதனால அப்படியே வருத்தம் இல்லாத ஆக்கள் நாம உழுவ சந்தோஷமாக அழகா பூர்த்தியா செய்யணும். அதுதான் ஊட்ட உழு செஞ்சோம்னா பூர்த்தியா செய்யலாம். நாம உழு செய்யும் போது நம்மளோட பிள்ளைகள் பார்த்து என்ன வாப்பா குளி ஒன்று குளிக்கணும் இல்லாடி மூத்த கழுவணும், இது ஒவ்வொன்றா கழுவிட்டு வாரா இது என்ன பிள்ளை பார்க்கும் பார்வை மூலமாக அந்த பிள்ளைகிட்ட உழுவுடைய அந்த பரல்கள் எல்லாம் உள்ளத்துல பதியும். ஆக இந்த உழுவுடைய விஷயங்களை வழங்கணும். அதே மாதிரி உழுவின் நிபந்தனைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் நிபந்தனை இருக்கு. அதுல உழுவுல நிபந்தனை நிபந்தனை 10 நிபந்தனை இருக்கு. ஒன்று முஸ்லீம் ஆயிருக்கணும். முஸ்லீம் அல்லாதவங்க உழு செஞ்சா கூட முஸ்லீம் ஆயிருக்கணும். ரெண்டாவது அவர் தமீசனும் திருத்தறையின் தன்மையை அடைந்திருக்கணும். இது நல்லது இது கெட்டது இது இரவு பகல் என்று விளங்குறார். அவர் விளங்கினா அவர் உழு செய்யலாம். அதே மாதிரி மூன்றாவது மாதவிடாய் மற்றும் பிள்ளை பேற்று தொடக்கு என்பவற்றிலிருந்து சுத்தமாக இருக்கணும். தொடக்குள்ளவர் உழு செஞ்சா உழு செய்யறார். குளிப்பு கடமை, அவர் உழு செஞ்சுட்டு தொழுகலாமா குர்ஆனை தொடலாமா இல்லை. முதல்ல பெருந்தொடக்க நீக்கினா தான் மற்ற சிறு தொடக்கு நீக்கலாம். எனவே அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி தோலுக்கு தண்ணீர் போய் சேருவதை தடுப்பவைகள் அதிலிருந்து சுத்தமா இருக்கணும். தண்ணி தோல்ல படாம தடுக்குமே மீன் செதில், தார், சுண்ணாம்பு, மை, இது பட்டிருந்தா நம்ம கையில முகத்தில பட்டிருந்தா அந்த இடத்துல தண்ணி போய் சேராது. அப்ப தண்ணி போய் சேராட்டி அந்த இடத்துல ஒழுக்கூடாது. சில ஆள் பெயிண்ட் அடிப்பாங்க, அது பெயிண்ட் அடிக்கும் அது தொழுதுட்டு போவான். சில இங்க இல்ல வேற இடத்துல கடிக்கும், பிறஞ்சு கடையில் இருக்கிற சில ஆள் வெத்தம் இருக்கும் வந்து தொழுதுட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் மாறி. உடம்பு முதுகுல பெயிண்ட் பாட்டிருக்கேன்னா அது பிரச்சனை இல்லை. உதவுடைய உறுப்புல இந்த சார்மை சாரை சுண்ணாம்பு இது பட்டிருந்தா, தண்ணீர் தோல்ல போய் படுறதை தடுக்கிற விஷயங்கள் பட்டிருந்தா அதை இல்லத்தாக்கி போட்டுத்தான் நாம உழு செய்யணும். தண்ணீரை அதன் தன்மையை மாற்றக்கூடிய எதுவும் உணவின் உறுப்பில் இல்லாதிருத்தல். தண்ணீருடைய தன்மை இப்ப சாயம் ஏதாவது பூச்சிக்கு வந்திருக்கிறோம், இல்லாட்டி வேற எண்ணியாவதோட வந்திருக்கிறோம், அப்படியே உளுச்சிய கைய ஓட்டினோம்னா தண்ணீர நிறத்தையோ தண்ணீருடைய தன்மையை மாற்றிடும். அப்படி என்றா அதையும் சுத்தப்படுத்திப்படுத்தான் நாம உழு செய்யணும். அதே மாதிரி ஆறாவது உதவுடைய உது கடமை பர்லு என்று அறிந்திருக்க வேண்டும். உது செஞ்சாலும் பரவாயில்லை, செய்யாட்டியும் பரவாயில்லை, சொல்லலாம். புளிநகர பிள்ளைகளை பிடிச்சி தொழும் போது ஓடி திரையில் வந்து தொழுங்கன்னு பிடிச்சி கட்டாயமா தொலை வைச்சோன்ன அழகா தொழுது கூட கடைசியா நான் உது இல்லாம தொழுதேனேன்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்ப உது இல்லாம இந்த தொழுக கூடாது என்று உது எனக்கு கடமை பரலு என்று அறிந்து செய்யணும் உது. அதே மாதிரி அதன் பரலுகள் ஒன்றை சுண்ணத்தென்று கருதாதிருத்தல். இப்ப நீ எத்து வைக்கிற பரலு இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா அந்த உது கூட. காது கழுவுற பரலு அப்படின்னு நினைச்சு கேக்கிறோம் அது சுண்ணத்து. தலைய மசல் செய்யறது சுண்ணத்தன்று நினைச்சோம்னா அந்த உது சேராது, அது பரலு. அப்ப பரல சுண்ணத்தாக கருதக்கூடாது, பரல பரலாகவே கருத வேண்டும். அதே மாதிரி சுத்திகரிக்கும் தன்மையுடைய தண்ணீராக இருக்கணும். சர்பத்து ஒரு கிளாஸ் வாங்கி உது செஞ்சிட்டு வரையலாம், வெளணி தண்ணி இருக்குது அதுல உது செஞ்சிட்டு வரையலாம். சுத்திகரிக்கக்கூடிய தன்மை அது சுத்தமான தண்ணி தான், அது குடிக்கலாம். தானும் சுத்தம், பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணியாக இருக்கும். அப்படியான தண்ணீர்ல தான் உது கூடும். அதே மாதிரி நிரந்தர தொடக்கூடியவராக இருந்தால் தொழுகையின் நேரம் நுழைந்திருத்தல். எந்த நேரமும் காத்து போய்கிட்டே இருக்கும் ஒரு சிலாக்கள், எந்த நேரமும் சிறுநீர் சொட்டு சொட்டா வந்துகிட்டே இருக்கும் சிலாக்கள். அப்ப இவங்க என்ன செய்யணும்டா, நேரம் நுழைஞ்ச உடனே அதை எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கலாமோ, சீலைகள் அல்லது பஞ்சு வச்சு அதை எப்படி அதை தடுத்து நிறுத்தி வெளியில கீழே விழுந்து விடாமல் உடைகள் பட்டுடாம அதை பாதுகாப்பாக அப்படி அமைப்பொண்டு செஞ்சு அந்த தொழுகையுடைய நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னாடி தான் அவர் உதச்சியும். அதனால நிரந்தர தொடக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த உதுவை தொடர்ந்து செய்யும். இப்படி பத்து நிபந்தனைகளில் உதுவை முறிக்கிற காரியங்களை கட்டாயம் சொல்லித்தானாகும். நிறைய பேருக்கு உதுவை முறிக்கிற காரியம் தெரியா, உது செஞ்சுட்டு வார வார வழியில ஏதாவது பெட்டி சீல் அப்படி ஏதாவது சாப்பிட்டா உது முறிஞ்சிச்சுன்னு சொல்லி திரும்ப உது செய்யறாங்க. பொம்பளையில் ரெண்டு ஆம்பளைக்கு இடையால போனா உது முறிஞ்சிச்சுன்னு நினைக்காங்க, மரியாதைக்கு அவனிப்போ அமைக்கிறாங்க, சட்டத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப உது முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை கேட்டா நாலே நாலு தான், அதை விட கூட இல்லை. ஒன்று காற்றோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றோ முன்பின் துவாரங்கள் வந்து ஏதாவது ஒன்று வெளியாகும். ஆனால் இந்திரியத்தை தவிர இது உதுவை முறிக்காது. முன்பின் துவாரங்கள் வந்து காத்து தளம் இல்லாட்டி கல்லு வந்துச்சு உது முறிஞ்சு ஒன்று. இரண்டாவது தூக்கத்தாலோ அது போன்றதாலோ புத்தி நீங்குதல், மயக்கம் மயக்கம் வந்தா புத்தி நீங்கிரும், தூக்கத்தால புத்தி நீங்கிரும். ஜும்மாவுக்கு வந்து மாஷா அல்லா ஒத்த கால தூக்கி வச்சா நித்திர நல்லா போகும், கடைசியா இக்காமச்சுனா தொழுதுட்டு போவார். அதுதான் சொல்லப்படுது, பூமியுடன் தன்னுடைய பித்தட்டை நல்ல முறையில் அமைவாக வைத்து உட்கார்ந்து தூங்குபவரின் தூக்கத்தை தவிர, காத்து வெளியாகாத அளவுக்கு இருந்து தூங்குறார். அது அவர் அவருக்கு தான் தெரியும் எப்படி இருந்தா காத்து போகும். சில நேரம் கனவும் கண்டிருப்பாங்க ஜும்மாவில் தொழுகையில் இருந்து கொண்டு காத்து போனது தெரியாது. அதனால சரியான முறையில் உட்கார்ந்து தூங்குறது மெய் மறந்திருக்கிறது லேசா சக்கீனத்து இறங்கும். அப்ப முழுமையா தூங்கி பிறந்து உளுந்துட்டாருன்னு சொன்னா நல்லா இருந்து தூங்கினாரு காத்து போகாத அளவுக்கு. ஆனா உளுந்து எழுந்துறாரு உளு முறிஞ்சு. இதெல்லாம் யார் செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க? நித்திர கொஞ்சம் போயிச்சிருந்தா டக்குன்னு உளு செஞ்சுட்டு வந்து தொழுகிறதான். அதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூணாவது, பருவ வயதை அடைந்த அன்னி ஆண் பெண் இருவருடைய தோள்களும் எந்தவித திரையுமின்றி ஒன்றுடன் ஒன்று படுவது. உடுப்புக்கு மேல படுறது ஒன்றுமில்லை, திரை இல்லாம இப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் உதமுறிஞ்சிடும். அது மகரம் இல்லாதார், அஜ்னபிகள், அன்னியவர்கள். உம்மாவை தொட்டா உதமுறியாது, நம்மட பொம்பளை பிள்ளைகளை தொட்டா உதமுறியாது, சகோதரிகளை தொட்டா உதமுறியாது. அப்ப கல்யாணம் முடிக்க ஆகுமானவர்களை தொட்டா, சாட்சி பெரியமோட பிள்ளைகளை தொட்டாலும் உதமுறிஞ்சிடும். கல்யாணம் முடிக்கிறாம. அதனால அன்னி ஆண் பெண் எந்தவித சிறையும் இல்லாமல் அவர்களுடைய மேனிகள் படும்போது உதமுறையும். நாலாவது, முன்துவாரத்தையோ அல்லது மல வாயிலையோ உள்ளங்கையினால் அல்லது விரல்களின் உட்பாதிகளினால் தொடுதல், தொட்டா உதமுறையும். நம்முடைய அகத்த நம்முடைய கைகள் உள்ளங்கையினால விரல்களால தொட்டா உதமுறையும். அதனால உதமுறையும். அப்ப உதமுறைந்தா என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாருக்கும் தெரியும். பெரும் தொடக்கூடியவர்கள் செய்யக்கூடாத விடயம், ஹராமான விஷயம் தொழக்கூடாது, பெருந்தொடக்கிறது தொழுகக்கூடாது, அதே மாதிரி சவாப் செய்ய இயலாது. மூன்றாவது, குர்ஆனை தொட முடியாது. நாலாவது, அந்த குர்ஆனை சுமக்க முடியாது. ஐந்தாவது, பள்ளியில் தரிக்க முடியாது, தங்கிருக்க முடியாது. ஆறாவது, குர்ஆனை ஓத முடியாது பெருந்தொடக்கம். இப்ப நிறைய கூட்டங்கள் வந்துருச்சு, அது சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடலாம் தூக்கலாம் ஓதலாம் பிறட்டலாம், இது குர்ஆன் இல்லை அப்படின்ற கதை அவங்களுக்கு. முதல்ல அவங்கள்ட்ட கேட்கணும், உங்களுக்கு குர்ஆனை கையில வச்சிருக்கிறதுக்கு ஆதாரமே இல்லை உங்களுக்கு. குர்ஆன் நாங்க தான் வச்சிருக்கலாம், ஏனென்றா குர்ஆன் இஜ்மாவின் மூலமாக வந்ததுதான் குர்ஆன். நபி அவங்க முழு 30 ஜூஸையும் கொண்டாந்து கொடுத்துட்டு போவோம் இல்லை யார்ட்டையும். சகாபாக்கள்கிட்ட குர்ஆன் ஒன்று சேர்ப்போம்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நபி செய்யாத வேலையை நாம செய்யறதாண்டு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படி கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்த மஷ்ராவை ஏற்று அப்படியே அவர்கள் அதை குர்ஆனை தொகுத்தார்கள். அது பிதத், இது பிதத் சொல்றவங்க. குர்ஆனை முழுமையாக கையில வச்சிருக்கிறதும் பிதத் அவங்களுக்கு. நாமே குர்ஆன் இறக்கினோம், நாமளே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் அந்த சஹாபாக்கள் பிழை செய்ய மாட்டாங்க. அஸ்ஹாபத்து கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்று இதில் யாரை பின்பற்றினாலும் சொர்க்கம் நுழைவீர்கள், நேர்வழி அடைவீர்கள் என்று சல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க. இந்த உம்மத்தில் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கம் நுழையாத வரை. அப்படிப்பட்ட சஹாபி ஒன்று சேர்த்த குர்ஆன் தான் நம்ம கைதடி. இது ஒன்றுக்கு பதில் சொன்னா போதும், அவங்க அவங்க பதில் சொன்னா அவங்களோட கொள்கை எல்லாம் அடிபட்டு போயிடும், அதனால சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க இந்த குர்ஆனை பத்தி பேச தேவையில்லை. இந்த குர்ஆன் நமக்குரியது, பூரா உலகத்தில் எல்லா மக்களுக்குரியது. இந்த குர்ஆனை சுத்தமாகத்தான் தொடணும், அதைத்தான் இது சொல்லுது சுத்தமாக. எனவே இந்த விடயங்களை கொஞ்சம் ஒரு சுத்தம் இல்லாதவர்கள் செய்யக்கூடாத விடயம். சிறுதொடக்கூடியவர்கள் தொழுக இயலாது, குர்ஆன தொட இயலாது, ஆனால் ஓதலாம். நாம இப்ப உரு இல்லாட்டி நாம ஓதிக்கொண்டே இருக்கலாம். அதனால இந்த சிறு தொடக்கு பெருந்தொடக்கு விஷயங்களை விளங்கி சுத்தமான முறையில, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் சுத்தத்தை தான் விரும்புகிறான். அந்த சுத்தமானவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக, அன்புக்குரியவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பி ரஹ்மான், எங்கள் எல்லோருடைய கவலைகள் கஷ்டங்கள் நோய் நொடிகள் துன்பங்கள் அனைத்தையும் அகற்றி விடுவாயாக. இந்த நாங்கள் கேட்ட இந்த ஹதீஸ்கள் மூலமாக முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த இந்த ஹதீஸ்களுடைய விளக்கங்களை கேட்டு நன்மை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி விடுவாயாக. உன்னை துண்மையாக, உன்னை உள்ளும் புறமும் அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி வரும் புரிவாயாக. இந்த ஊரையும் இந்த பிரதேசங்களையும் இங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய ரஹ்மத்தையும் தௌலத்தையும் பரக்கத்தையும் பரக்கி தந்துருவாயாக. எங்களுடைய நாட்டுக்கு சாந்தியையும் சமாதானையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்கி தந்து விடுவாயாக. எங்களை ஆளக்கூடியவர்களுக்கு எங்கள் மீது இரக்கமும் உன்னுடைய அச்சமும் அவர்களுக்கு கொடுத்து விடுவாயாக. உன்னை பயந்து எங்கள் மீது இரக்கம் உள்ளவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து விடுவாயாக. உன்னுடைய அன்பையும் அருளையும் தௌலத்தையும் பரக்கத்தையும் எந்தெந்தும் எங்கள் எல்லோருக்கும் தந்துருவாயாக. ரப்பே ரஹ்மானே, உள தூய்மையையும் ரப்பே ரஹ்மான் எங்களுடைய அமல்களுடைய தூய்மைகளையும் எங்களுக்கு தந்துருவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அதை சுத்தமான முறையிலே செய்து உன்னுடைய அன்பை பெறக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் எல்லோரையும் கபூல் செய்திருவாயாக. எங்களுடைய இந்த மஹல்லாவை கபூல் செய்திருவாயாக. பரிபாலன சபைகளை கபூல் செய்திருவாயாக. எங்களுடைய பள்ளியை சுற்றியுள்ள அனைத்து சூழலையும் சரியான முறையிலே அழகான முறையிலே தீனுடைய மறுமலர்ச்சி ஏற்படுத்தி தந்துருவாயாக. ரப்பே ரஹ்மான் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, முதலாளிகளுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்கி கொடுத்துருவாயாக. ஏழைகள், தனவந்தர்கள், விதவைகள், அனாதைகள் எல்லோருக்கும் அன்பையும் அருளையும் தந்து விடுவாயாக. கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவு செய்து கொடுத்துருவாயாக. ரப்பே ரஹ்மான் சேவையுடையவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுத்துருவாயாக. ஈமானுடைய பொக்கிச்சத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்து விடுவாயாக. ஈமானை மறந்து வாழக்கூடியவர்கள் கூட்டத்திலே சேர்த்து விடாமல் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடியவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي الى الصواب حجته البالغه وبرهانه القوي ودعوته العامه. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم انا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعنى. اللهم فكما اكرمتنا بسماع الفاظه فجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهي. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر به ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة روح سيدنا محمد صلى الله عليه وسلم ثم إلى روح سيدنا ومولانا إمام المحدثين أبي عبد الله محمد بن إسماعيل البخاري ثم إلى روح سيدنا ومولانا إمام المحدثين أبي الحسين المسلم بن حجاج القشيري النيسابوري وإلى أرواح جميع المحدثين رضوان الله تعالى عنهم أجمعين. ربنا رب اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربيان صغيرا وصل على رسول